வணக்கம் நிலாம்தீன் அவர்களே.
வணக்கம் ஐயா. வணக்கம்.
இப்ப இலங்கையின் சுதந்திர தின கொண்டாட்டங்கள் நேற்று நடந்து முடிந்துள்ளன. அந்த நிகழ்வில் தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டுள்ளது. அது ஒரு சற்று வித்தியாசமான புதிய ஒரு அம்சம். இது எந்த அளவிற்கு இலங்கை அரசியலை பொறுத்த அளவிற்கு அல்லது அந்த நாட்டை பொறுத்த அளவிற்கு ஒரு முக்கியமான அடையாள அரசியல் என்பதாக எடுத்துக்கொள்ளலாம்?
இதை முதலில் நாங்கள் இதை தமிழர்கள் என்ற வகையில் நாங்கள் இதை உற்று நோக்குவோம். தேசிய கீதத்தை தமிழில் பாடுவதால் எங்களுக்கு உரிமை கிடைத்து விட்டது என்றோ, எங்களது மக்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டது என்றோ இந்த வடகிழக்கு மக்கள் ஒரு நாளும் இதை நினைக்கப் போவதும் இல்லை, இதை பெருமையடைப்போவையும் இல்லை. இவர்கள் தமிழில் தேசிய கீதம் பாடப்பட்டதை மஹிந்த அண்ட் கம்பெனி இதை பெரிதாக எதிர்த்திருக்கின்றார்கள். இதனால் அவர்கள் எதிர்ப்பு மூலம் ஒரு சிறுபான்மையின மக்கள் மீதமான கசப்புணர்வை வெளிக்காட்டுகின்றார்கள். அரசியல் நோக்கமாக இதை பார்க்கின்ற போது எங்களுக்கு இது ஒரு உரிமை கிடைத்து விட்டதாகவோ, இல்லை சிறையில் இருக்கும் தமிழ் கைதிகள் விடுதலை பெற்றதாகவோ, இல்லை வடகிழக்கில் தமிழ் மக்களின் காணிகளை இராணுவம் பிடித்துக் கொண்டு விடுதலை பெற்றதாகவோ நாங்கள் ஒருவிதமும் எண்ணவில்லை, இதை நினைக்கவும் இல்லை. ஆனால் இந்த ஆட்சியில் தமிழ் தேசிய கீதத்தை நாங்கள் இசைத்து விட்டோம், கொடுத்து விட்டோம் என்று அவர்கள் நினைத்துக் கொள்கிறார்கள் தெரியவில்லை. இது ஒரு பெரிய விடயமாக பார்க்கப்படவில்லை.
ஆனால் சிங்கள மக்கள் பலர் இதை விரும்பவில்லை என்ற ஒரு கருத்து முன்வைக்கப்படுகிறது. ஆனால் அதையெல்லாம் தாண்டி அரசு தமிழில் தேசிய கீதம் பாடப்படட்டும் என்ற முடிவெடுத்திருப்பது ஒரு வரவேற்கத்தக்க ஒரு நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் முதல் முயற்சி என்பதாக சிலர் பார்க்கின்றார்களே.
அது உண்மைதான். மாற்றுக்கிறதுக்கு இடமில்லை. சிங்கள மக்கள் மத்தியில் மஹிந்த எதிலிருந்து ஆரம்பிக்கலாம் ஒரு கசப்புணர்வை, இன மதத்தை கக்கலாம் என்று மஹிந்த அணுகொண்ட அவர்கள் மாத்திரமே பார்க்கின்றார்கள். அதற்காக நாங்கள் பெருவாரியான சிங்கள மக்களை நாங்கள் இதை பெரிய தாக்கமாக சொல்லவில்லை. ஆனால் நாங்கள் மீண்டும் மீண்டும் அறுத்து செல்கின்றோம், அரசு இதை ஒரு தமிழ் தேசிய கீதத்தை முன்னெடுத்திருப்பதால் தமிழ் மக்கள் எங்களுக்கு எல்லாம் கிடைத்து விட்டதாக யாரும் எண்ணிவிடக் கூடாது என்று நாங்கள் பதிவு செய்து வருகின்றோம்.
அடுத்ததாக, இப்ப நீங்கள் குறிப்பிடுவது போல மகிந்தவும் அவரது கூட்டாளிகளும் கூட இப்படியான பிரச்சனையை ஏற்படுத்தும் இந்த பின்னணியில் ஒருவேளை தீர்வு திட்டத்தை முன்வைத்தால் அல்லது அப்படியான ஒரு பரிந்துரையை அரசு முன்வைத்தால் அதற்கு ஒரு கடும் எதிர்ப்பு கிளம்புவதற்கு இவர்கள் நடவடிக்கையை துவங்குவார்கள் என்று எதிர்பார்க்கலாம் இல்லையா?
நிச்சயமாக அவர்கள் எதிர்ப்பார்கள். அவர்கள் 13வது இந்தியா கொண்டு வந்த அண்டை நாடான தாய் நாடு இந்தியா கொண்டு வந்த 13 சரத்தின் அம்சங்களையே கொடுக்க மறுக்கின்ற போது, அவர்கள் அதற்கு குறைந்த ஒரு தீர்வை தருகின்ற போது மஹிந்த ஏற்கத்தான் போகின்றார். ஆனால் இரண்டு கட்சியும் இரண்டு தலைவர்கள் அதிபரும் பிரதமரும் இணைந்திருப்பதால் இவர்களை மீறி முன்வைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. அதை நாங்கள் இல்லை என்று சொல்ல மாட்டோம். ஆனாலும் மஹிந்த அண்ட் கம்பெனி மஹிந்த கூட்டாளி இதை ஏற்கத்தான் போகின்றார்.
இதே வேளையில் ஐக்கிய நாட்டு சபையின் மனித உரிமை ஆணைய தீர்மானத்திற்கு ஏற்றார் போன்று அரசு தற்போது இயங்கவில்லை, அது சற்று பின்னடிக்கிறது என்பதான ஒரு பார்வை முன்வைக்கப்படுகிறது. உங்களுக்கு எப்படி படுகிறது?
உண்மைதான். இவர்கள் ஜெனீவாவில் கொல்லப்பட்ட உறுதிமொழிகள் எதுவும் இலங்கையில் காப்பாற்றப்படவில்லை. உலக நாடுகளும் கண்கூடாக பார்த்துக் கொள்ளுகிறது. மாறி மாறி இவர்கள் முரண்பட்ட கருத்துக்களை தெரிவிக்கின்றார்கள். ஆணையாளர் மிக வெகு விரைவில் வரவிருக்கின்றார். கலப்பு நீதிமன்றம் என்கிறார்கள், சர்வதேச நீதிமன்றம் என்கிறார்கள், உள்நாட்டு பொறுமுறை என்கின்றார்கள். எது வந்தாலும் மக்களுக்கு ஒரு தீர்வு வழங்கக்கூடிய அளவுக்கு இலங்கையை கொடுத்து வாக்குறுதிகளையும் காப்பாற்றவில்லை. ஆனால் இந்த அரசில் தமிழ் மக்கள் ஓரளவு நாங்கள் ஏற்கனவே கடந்த வருடம் பேசியது போன்று ஒரு அமைதியான சூழ்நிலைக்கு உட்பட்ட பள்ளிக்கின்றோம். இராணுவ கடுபிடிக்கிலிருந்து 50 பாதுகாப்பிலிருந்து நாங்கள் தப்பியிருக்கின்றோம். 50 கடுபிடிகளில் இருந்து மீட்கப்பட்டிருக்கின்றோம். ஓரளவு கொஞ்சம் கொஞ்சமாக கட்டம் கட்டமாக வடக்கிலும் கிழக்கிலும் கொஞ்சம் காணிகள், மக்களின் காணிகள் விடுபட்டு கொண்டு வருகின்றது. அதனால் இந்த அரசை அந்த அரசையும் ஒப்பிடுகின்ற போது இந்த அரசு எவ்வளவு மேல் என்று சொல்லலாம், அந்த அரசு எவ்வளவு கீழ் என்று சொல்லலாம்.
தமிழ் பேரவை தற்போது புதிய தீர்வு திட்ட பரிந்துரையை முன்வைத்துள்ளது. அப்படி என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இந்த தீர்வு திட்டத்திற்கு ஏவாக செயல்படவில்லை என்பதான ஒரு தோற்றம் வருகிறது. அங்கு மக்கள் தமிழ் பேரவையின் இந்த முன்னெடுப்பை எப்படி பார்க்கின்றார்கள்?
தமிழ் பேரவை உருவானதை மக்கள் மிக அதிகமாக விரும்பி ஏற்றுக்கொள்கின்றனர். அதாவது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு மந்தகதியில் போய்கொண்டிருந்தது. இப்போ வடமாகாண முதலமைச்சர் சிவி அவர்களின் தலைமையில் ஒரு பேரவை உருவான பிற்பாடு சமஸ்டி ஆட்சி முறையை அரசாங்கத்திடம் முன்வைக்கப் போவதாக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் தலைவர் சொல்லிவிட்டு, இதில் வேடிக்கை என்னவென்றால் சமஸ்டி ஆட்சி முறையை, சமஸ்டி திட்டத்தை, சமஸ்டியை இலங்கை அரசாங்கம் கொடுக்காது என்பதை நாங்கள் உறுதியாக எனது தனிப்பட்ட கருத்தாக நான் பதிவு செய்கின்றேன். நிச்சயமாக சமஷ்டி ஆட்சி முறை இந்த அரசாங்கம் வழங்காது, அதற்கு 1000 சிக்கல் சொல்லுவார்கள். பக்க அண்டை நாடான இந்தியாவும் விரும்பவில்லை, இலங்கையும் விரும்பவில்லை, ஏதொரு வகையில் குழப்பி இந்த சமஷ்டி அவரை கொடுப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று நாங்கள் சொல்கின்றோம். அது தமிழ் பேரவையாக இருக்கட்டும், தமிழ் தேசிய கூட்டமைப்பாக இருக்கட்டும், யார் முன்வைத்தாலும் சமஷ்டியை இலங்கைக்குள் வழங்கக்கூடிய அளவுக்கு இல்லை. அதைத்தான் கடந்த வாரம் ஜனாதிபதி சிறிசேனி அவர்களும் சொல்லிவிட்டார்கள், இலங்கைக்குள் சமஷ்டி சாத்தியம் இல்லை என்று.
அப்படி என்றால் தமிழ் தேசிய கூட்டமைப்பு இலங்கை அதிபர் மைத்ரிபால சிறிசேனாவுடன் ஒரு வகையான இணக்கத்தோடு செயல்படும் பின்னணிகள், அது தமிழ் மக்கள் வந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பை சற்று விரோதமான பார்வை பார்க்கும் வாய்ப்பு உருவாகுமே இல்லையா?
அப்படி அவர்கள் பார்த்தாலும் உண்மையிலே சம்பந்தரின் ஒரு பாதை, ஒரு இணக்கப்பாட்டான பாதை. உண்மையிலே சொல்ல போனா இலங்கைக்கு ஒரு எதிர்கட்சி ஒன்று இல்லை, அது அரச அணி, தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரச அணி. அவை சம்பந்தரின் பார்வை எப்படி என்று சொன்னால், முரண்டு பிடிக்காமல் அடம் பிடிக்காமல் அரசுடன் எல்லா வகையிலையும் ஒற்று போய் தன்னுடைய இறுதி காலத்திலாவது ஒரு சிறிய தீர்வையாவது மக்களுக்கு பெற்றுக் கொடுப்போம் என்று தான் பார்க்கணும். அதனால் இதுல மக்கள் விரதம் பார்க்கையில் ஒன்றுமில்லை, விரத சக்தி அல்ல அவர், விரத சக்தி அல்ல அவர், தமிழ் மக்களின் ஏகவித்த பிரதிநிதி, அவ்வளவுதான்.
இப்போது தமிழ் தேசிய கூட்டமைப்பிற்கும் தமிழ் பேரவைக்கும் இடையே நிலவுகின்ற ஒரு மறைமுகமான முருகல் நிலையை மக்கள் எப்படி பார்க்கின்றார்கள்? தமிழ் அரசியல் சக்தி சற்று பிரிந்து கிடப்பதாக அல்லது பிளவுபட்டு இருப்பதாக பார்க்கின்றார்களா எப்படி?
இல்லை, அப்படி வந்து பார்க்கின்றார்கள். உண்மையில் என்ன கருத்து இருக்குதா இல்லைன்னு சொல்லவில்லை. பெருவாரியான மக்கள் பேரவை ஏற்றுக்கொண்டிருக்கின்றார்கள், அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டம் அவர்கள் ஒதுக்கவில்லை. தமிழ் தேசிய கூட்டமைப்பு அரசுடன் ஒட்டி கொண்டு மக்களுக்கான தீர்வை முன்வைக்கவில்லை என்பதுதான் பிரச்சனை. எந்த தீர்வை முன்வைத்தாலும் இந்த அரசு கொடுப்பதற்குரிய வழிவகையில் இல்லை. அதே நேரம் தமிழ் தேசிய கூட்டமைப்பு நல்ல பாதையில் போய்கின்றதாக மக்களும் பார்க்கின்றார்கள். அரசுடன் மோதிக்கொள்ள முடியாது என்றால் இப்போது ஆயுத பலம் இருந்து இருக்கிறனால் எந்த ஒரு பேரம்பச சக்தியும் இல்லை. அதனால் இப்போதை ஒரு தேவை மகிந்தான் கம்பெனிக்கு ஒரு எதிர்கட்சி போகக்கூடாது செல்லக்கூடாது என்பதை உணர்ந்து இந்தியாவின் பத்புரத்தின் பேர் தான் சம்பந்தருக்கு வழங்கப்பட்டது எதிர்கட்சி தலைவர். அதை இதை விட்டால் எதிர்கட்சிகள் அவர்களை அமர்ந்து விட்டு பார்லிமெண்டை நடைமுறைப்படுத்த முடியாத சிக்கலை கொண்டு வருவார். அதனால் சம்பந்தர் எதிர்கட்சி என்றாலும் அரசுடன் ஒத்துப்போகக்கூடிய ஒரு சக்தியாக இருப்பதால் மக்களும் இப்படி வித்தியாசமாக பார்ப்பதால் ஏதோ ஒரு தீர்வை நோக்கி அவர் சென்று கொண்டிருக்கின்றார்கள். ஆனால் சம்பந்தர் அணி இன்னமும் மெதுவாக எந்த ஒரு தீர்வையும் முன்வைக்காமல் செல்லுமானால் பேரவை எழும்பக்கூடிய வாய்ப்பு இருக்கின்றது. பேரவையை மக்கள் ஏற்றுக்கொண்டு, ஆனால் பேரவையில் உள்ளிருப்பவர்கள் மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள். நீதிபதி விக்னேஸ்வரன் ஐயா இருந்தாலும் கூட விக்னேஸ்வரன் ஐயாவை பிழையான வாதையில் இட்டுச் செல்லக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். மக்களால் தோற்கடிக்கப்பட்டவர்கள், மக்களால் ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இருக்கின்றனர். அதனால் பேரவையை மக்கள் ஒதுக்கவில்லை, தமிழ் தேசிய கூட்டமை ஓரம் கட்டவில்லை. இரண்டும் மாட்டு வண்டி மாதிரி இரண்டு பாதையில் செல்லக்கூடிய வலை இருக்கின்றது. மக்கள் இரண்டையும் கழிக்கவில்லை. மந்தகதியில் டிஎன்ஏ செல்லுமானால் பேரவை எழும்பக்கூடிய சக்தி பெறக்கூடிய அதிக வாய்ப்பிற்காக நாங்கள் பார்க்கின்றோம்.
மிக்க நன்றி நிலாம்தீன் அவர்களே. மிக்க நன்றி.
நன்றி, நன்றி, வணக்கம்.